இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது.
யாரோ ஒருவரை போல நீங்கள் நாடகம் ஆடினால் தேவன் உங்களை அவராக நினைத்து உதவிகள் செய்திட மாட்டார். நீங்கள் நீங்களாகவே இருங்கள், ஏனென்றால் மற்றவர்கள் ஏற்கனவே எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டனர். இப்போது பவுல் கலாத்தியர் ஒன்று வசனம் ஒன்றில் இப்படியாக சொல்கிறார், அவர் தெளிவாக சொல்கிறார், அவர் செய்த ஊழியங்களை அவர் அவராகவே செய்யவில்லை என்று. ஒரு மனித சித்தத்தினால் அவர் அப்போஸ்தலராகவில்லை. எந்த ஒரு மனிதனும் அவரை அந்த நிலையில் வைக்கவும் இல்லை, மேலும் அவராகவே அந்த நிலைக்கு வரவும் இல்லை. அவர் தேவன் அழைத்ததினால் மட்டுமே அந்த ஊழியத்தை செய்தார். மேலும் நான் சொல்கிறேன், தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்வதாக நீங்கள் உணர்ந்தால் அதில் தைரியம், பலன் ஆகியவை இருக்கும். அதனோடு நீங்கள் ஐக்கியமாக இருப்பீர்கள். மேலும் தேவன் சொன்னதை நீங்கள் நிறைவேற்றி முடிப்பீர்கள். மனிதர்கள் செய்ய சொல்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் ஏதாவது செய்தால் அதை சரியாக செய்கிறீர்களா என்று கூட உங்களுக்கு தெரியாது. அதனால் சரியாக செய்து முடிக்க மாட்டீர்கள். தயவு செய்து ஒன்றை எப்போதும் சொல்லுங்கள், அதாவது என் உள்ளத்தின் ஆழத்தில் இதை விசுவாசிக்கிறேன், அதன்படி இதை செய்கிறேன், இதை நான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறேன் என்று. இது ஒரு நல்ல யோசனை என்று நினைக்கிறீர்களா? நான் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். ஆம், தெரியும். இங்கே மேடையில் நிற்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதை குறித்து எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது, எந்த பயமும் இருக்கவில்லை. என்ன நினைப்பீர்கள் என்ற கவலையும் எனக்கு கிடையாது, ஏனென்றால் தேவன் இதை செய்ய என்னை அழைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும். எனவே தேவனே இதை செய்ய என்னை அழைத்திருக்கும் போது அவரே இதில் எனக்கு வெற்றியையும் கொடுப்பார். இதை நல்ல விதமாக செய்து முடிப்பது என் கையில் இல்லை. நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து அவர் என்னை வழி நடத்த நான் இடம் கொடுப்பதுதான். சாத்தான் ஒரு சட்டபூர்வமானவன். நியாயப்பிரமாணத்திற்கு கீழே அவன் நம்மை கொண்டு வர பார்ப்பான். ஆனால் நாம் பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசினாலும் இப்போது கிருபையின் ஆளுகைக்குள்ளே வாழ்கிறோம். மேலும் நாம் எப்போதும் சொல்கிறோம், நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழில்லை, கிருபைக்கு கீழ் இருக்கிறோம் என்று. இதனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நல்ல சட்டங்களை பின்பற்றக்கூடாது என்று அர்த்தம் இல்லை. அவைகளெல்லாம் சடங்குகள் சம்பந்தப்பட்ட சட்டத்திலிருந்து விடுவித்தன. ஆனால் நல்ல சட்டங்களை பின்பற்ற இப்போது தேவன் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஒரு தாளில் எழுதப்பட்டதை நாம் இன்னும் கூட செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது அது நம் இருதயத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதனால் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டிய ஆசை நமக்குள் பிறக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது எத்தனை பேர் முழுமையான புது விருப்பங்களை பெற்றீர்கள் என்று சொல்லுங்கள். முன்பு நீங்கள் தவறான காரியங்களை செய்து கொண்டிருந்த போது அது உங்களை சங்கடப்படுத்தவே இல்லை. ஆனால் இப்போது அப்படி செய்ய நினைத்தால் அது உங்களை செய்ய சங்கடப்படுத்துகிறது, உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்படும் வரை ஒரு மிகப்பெரிய சிக்கலில் இருந்ததாக எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? அது உண்மைதான். நாம் எல்லோரும் நினைக்கிறோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நானும் மற்றவங்க மாதிரி தான் இருக்கேன். ஆனால் திடீரென்று ஒரு நாள் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம். பிறகு நீங்கள் பின்னால் திரும்பி பார்த்தால், அதாவது நாம் எப்படி அப்படிப்பட்ட திரைப்படங்களை பார்த்தோம் என்று தெரியவில்லை, அப்படிப்பட்ட காரியங்களை செய்தோம் என்று தெரியவில்லை, அதெல்லாம் தவறு என்று கூட அப்போது நமக்கு தெரியாது. இப்போது தேவன் நம் வாழ்க்கைக்குள் வந்த பிறகு அவர் நம்மை எப்போதும் நன்மைகளால் நிரப்புவதற்காக மட்டும் வரவில்லை, நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டுவதற்காகவும் நம் தவறுகளை திருத்துவதற்காகவும் வந்தார். பிறகு நாம் கிருபைக்கு கீழே வாழ்வதால் சரியானவைகளை செய்ய அது நம்மை தைரியப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, அது தவறான காரியங்களை நம்மை விட்டு நீக்குகிறது. ஒரு பகுதியை பற்றி பவுல் பேசுகிறார், அதை நான் நேற்று அதிகமாக விளக்கவில்லை, ஆனால் அது மிக முக்கியம். கலாத்தியர் 1:6-9 வரை அவர் சொல்கிறார், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டுவிட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று. அங்கு யூதர்கள் புறஜாதியார் இருவருமே இருந்தனர். யூதர்களுக்காக பேதுரு நியமிக்கப்பட்டார், புறஜாதியருக்காக பவுல் நியமிக்கப்பட்டார். பவுல் பிறப்பால் யூதராக இருந்தாலும் அவர் புறஜாதியாருக்கு போதிக்கவே அனுப்பப்பட்டார். புறஜாதியாரோ விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்தனர். மரத்தினாலும் கல்லினாலும் விக்கிரகம் செய்து வைத்திருந்தனர். அவைகளுக்கு முன்பு அவர்கள் தலை தாழ்த்தி அவைகளை வணங்கி வந்தனர். அவர்களுக்கு தேவன் யார் என்று தெரியாது. அவர்களுக்கு தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் கிடையாது. இந்த நியாயப்பிரமாண யூதர்கள் அவர்களை விட சிறந்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். இதனால் யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருந்தது. இவர்கள் அவர்களை மனதார வருத்தனர். ஆனால் தேவனானவர் தன்னுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் புறஜாதியாரை சேர்த்து கொள்ள முடிவெடுத்த போது அவர்கள் தாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்று விசுவாசிக்க வேண்டியதாக இருந்தது. இது யூதர்களை கோபமடைய வைத்தது. இதனால் யூதர்கள் புறஜாதியாரை நியாயப்பிரமாணத்தின் கீழ் கொண்டு வர பார்த்தனர். அவர்களுடைய சுதந்திரத்தை எப்படியாவது பறித்துவிட வேண்டும் என்று வழி தேடினார்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆனால் சாத்தான் சட்டம் பேசுபவன். அவன் எப்போதுமே உங்கள் சுதந்திரத்தை உங்களிடமிருந்து பறிக்க பார்ப்பவன். அவன் தேவ பிள்ளைகளை குற்றப்படுத்துபவன். ஒவ்வொரு நாளும் அவன் உங்களை குற்றப்படுத்த எதையாவது தேடிக்கொண்டே இருப்பான். பிசாசு உங்களிடம் பொய் சொல்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவனை எதிர்த்து நிற்க உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீ ஒரு பொய்யன். உன்னை தேவன் இப்படித்தான் சொன்னார். அதனால் நான் உன்னை நம்ப மாட்டேன் என்று சொல்லுங்கள். ஆமேன். பவுல் சொல்கிறார், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷம் இல்லையே. இதுதான் கிருபையின் சுவிசேஷம், விசுவாசத்தில் வாழ்வது. பிறகு 8 சொல்கிறார், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் என்னை நீங்கள் கவனிக்க வேண்டாம். ஏனென்றால் இது ஒன்றுதான் உண்மையான சுவிசேஷம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். நீங்கள் விசுவாசிப்பதை உங்கள் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு அதை உங்களால் பின்தொடர முடியும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். சபைகளில் பார்த்தீர்களானால் நேரத்துக்கு நேரம் வித்தியாசமான சில போதனைகள் பறந்து வரும். அப்படிப்பட்ட காரியங்களால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி வேத வசனங்களில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் கடந்த 42 பார்த்து வருகிறேன். பல வித்தியாசமான போதனைகள் வருகின்றன, வித்தியாசமான இயக்கங்கள். அதில் சிலவற்றில் சில நல்ல விஷயங்களும் இருக்கின்றன. நாம் ஒருபோதும் மூடிய மனதோடு இருக்கக்கூடாது, ஆனால் ஒரே மனதோடு இருக்க வேண்டும். நீங்கள் எதை விசுவாசிக்கிறோம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதில் உறுதியாக தரித்திருங்கள். ஏனென்றால் நான் சொல்கிறேன், கடைசி காலத்தில் வஞ்சனைகள் என்பது மிக அதிகமாக இருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. நானும் இதை வரவேற்கிறேன். அதாவது ஒவ்வொரு பிரிவிலும் 90% சத்தியம் அடங்கி இருக்கிறது. சில பிழைகளும் இருக்கிறது. அதனால்தான் நம்மில் சிலர், அதாவது நம்மை போலவேதான் அவர்களும் அதிக நம்பிக்கை வைத்திருக்கின்றனர். ஆனால் அவர்கள் இயேசு ஒரு தீர்க்கதரிசி என்று நம்புவார்கள், ஆனால் தேவகுமாரன் என்று நம்ப மாட்டார்கள். சரியா? இல்லை, அது தவறு. எண் 11 என்றால் அது முழுவதுமாக எண் 11 தான். ஆனால் நாம் அதை போய் அதில் கொஞ்சம் தான் உண்மை இருக்குது, அதில் பாதி தான் உண்மைன்னு சொல்லுவோம். நமக்கு சத்தியம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த சத்தியத்தை பின்பற்ற வேண்டும். உண்மை அல்லாத காரியங்களில் நாம் சிக்கிக்கொள்ள கூடாது. பவுல் இதனால் கலாத்தியர் மேல் மிகுந்த எரிச்சல் அடைகிறார். ஏனென்றால் அவர் அவர்களுக்கு சத்தியத்தை பொதித்திருந்தார். அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கை மாறி இருந்தது. ஆனால் இப்போது இந்த யூத மதத்திற்கு அவர்களை வேதம் இப்படித்தான் சொல்கிறது, அவர்கள் யூதர்கள் ஆனால் நியாயப்பிரமாணத்தில் வாழ்பவர்கள், மந்தமானவர்கள் என்று. பிசாசு பதுங்கி பதுங்கி வருவான் தெரியுமா? அவன் பதுங்கித்தான் நுழைவான். இதைத்தான் வேதம் சொல்கிறது, அவர்கள் பக்க வழியாக நுழைந்திருக்கிறார்கள் என்று. அவர்கள் வெட்கப்படாமல் சொல்லுவார்கள், இயேசு நல்லவர்தான், ஒன்று தெரியுமா, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டோன்னு. அவர்களில் பலர் விசுவாசிகளாய் இருந்தனர். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தோம். அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதில் நம்பிக்கையோடு இருந்தார்கள். அல்லது குறிப்பிட்ட சில விதிமுறைகளையும் சடங்குகளையும் கடைபிடிக்க அவர்கள் நினைத்தார்கள். கலாத்தியர் 5:1 சொல்கிறது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டு இருங்கள். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு வெற்றிகரமான வல்லமையான கிறிஸ்தவராக வாழ்வது ஒரு முழு நேர வேலை. அது ஞாயிறு காலை மட்டும் செய்வது கிடையாது, அது ஒரு முழு நேர வேலை. ஒருவேளை நீங்கள் 45 அல்லது 1 மணி நேரம் ஆலயத்திற்கு ஞாயிறு காலை போய்விட்டு வந்தால் போதும், பிசாசை துரத்தி விடலாம் என்று நினைத்தால் நீங்கள் இன்னொரு பிரச்சனை வருவதை பார்ப்பீர்கள். ஆமென். பவுல் சொல்கிறார், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். 10 ஒரு முக்கியமான விஷயம், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று. உங்களால் மனிதர்களை ஒரு மனிதனை பிரியப்படுத்துகிறவராய் இருக்க முடியாது. கர்த்தரை மட்டுமே பிரியப்படுத்துங்கள். நீங்கள் முழுநேர ஊழியத்தை செய்ய நினைத்தீர்கள் என்றால், இப்போது உங்களுக்கு ஒரு அறிவிப்பை சொல்கிறேன், நீங்கள் சில நண்பர்களை இழப்பீர்கள். இங்கு வந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் இதை சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய முழுநேர ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்தால் நான் என்று சில பேரை வரிசையில் நிற்க வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சமாக ரட்சிக்கப்பட்டவர் அல்லது ஞாயிறு காலை ரட்சிக்கப்பட்டவர், அதாவது நீங்கள் சொல்லலாம், சரி என்னென்ன சொல்லுங்க, நான் இனிமேல் போலியாக இருக்க மாட்டேன், என் வாழ்க்கையில எனக்கு உங்க சித்தம் வேணும். நான் தேவனிடம் சொன்னேன், நீங்கள் என்னை பலிபீடத்தோடு சேர்த்து கட்டி உங்கள் இஷ்டப்படி என்னை நடத்துங்கள். ஆனால் என்னை போலியாக மட்டும் இருக்க வைத்து விடாதீர்கள். நான் போலியாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் பிரசங்கிப்பது ஒன்று, வாழ்வது வேறொன்றாகிவிடும். இதை குறிப்பாக சில பேருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கிருப்பவருக்கு மட்டுமல்ல, டிவியில் பார்ப்பவர்களுக்கும் சேர்த்து உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும், 100 மொழிகளுக்கு மேல் கேட்பவர்களுக்கும் சொல்கிறேன், தேவனோடு கூட நாம் ஒரு நல்ல ஐக்கியம் வைக்க அர்ப்பணிக்க வேண்டிய நேரம் இது. அதனால் உலகத்தில் ஒரு காலம், தேவராஜ்யத்தில் ஒரு காலம் வைப்பதை நாம் நிறுத்துவோம். ஆமென். சிலர் நம்மை பார்த்து இப்படி சொல்வதால் நாம் சமரசம் ஆகிவிடக்கூடாது. உன்னை பற்றி யோசிச்சியா? யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், யோசிங்க. அவங்க வேற யாரை பற்றி நினைக்காம உங்களை பற்றி நினைக்கிறாங்களே. பவுல் தன்னை பற்றி மக்கள் என்ன நினைத்தாலும் கவலை இல்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். அதனால் தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். இப்போது இங்கே அவர் மாம்சத்தின் கிரியைகளை குறித்து நிறைய பேசுகிறார். நான் வேதத்திலிருந்து ஒரு கதையை சொல்லப்போகிறேன். அது மாம்சத்தின் கிரியைகளுக்கு சிறந்த உதாரணம். நானும் கூட நிறைய மாம்சத்தின் கிரியைகளுக்குள் சிக்கி கிடந்தேன். மாம்சத்தின் கிரியைகள் என்றால் தேவனால் மட்டுமே செய்ய முடிவதை நம் பலத்தால் நம் முயற்சியால் செய்ய நினைப்பது. மாம்சத்தின் கிரியைகள் விரக்தியை உண்டாக்கும். இந்த மாதிரி போர்டு உங்கள் வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமா? இருந்தால் நல்லாயிருக்கும். நானும் இப்படி ஒரு வாசகம் வைத்திருக்கிறேன். இவ்வளோ பெரியதல்ல, ஒரு சிறிய பேப்பர். அதை என் ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைத்திருக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் விரக்தியை உண்டாக்கும். ஏனென்றால் நான் எப்போதெல்லாம் மாம்சத்தின் கிரியையை செய்கிறேனோ அப்போதெல்லாம் நான் விரக்தியால் பாதிக்கப்படுவேன். என் பிள்ளைகளை மாற்ற பார்ப்பேன், தேவை மாற்ற பார்ப்பேன், என்னையே நான் மாற்றிக்கொள்ள பார்ப்பேன், என் பக்கத்து வீட்டுக்காரர்களை மாற்ற பார்ப்பேன். மாற்றணும், மாற்றணும். ஆனால் எனக்கு விசுவாசம் அவ்வளவாக இல்லை. எப்படியோ ஆதியாகமம் 16 சாராய் மற்றும் ஆபிராமுடைய கதை வருகிறது. ஒருவேளை உங்களுக்கு இந்த கதை தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் இதை இன்னொரு முறை கேட்பது நல்லது. சாராய் அப்ராமுக்கு சொந்தமாக ஒரு பிள்ளை பிறக்கும் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்திருந்தார். அதில் ஒரு பிரச்சனை இருந்தது. ஆப்ராமுக்கு வயது 100, சாராய்க்கு வயது 90. இதை அப்பட்டமாக சொல்கிறேன். சாராய் வாழ்க்கையின் மாற்றங்களை சந்தித்திருந்தாள். மேலும் ஆப்ராமுக்கும் எந்த காரியமும் சரியாக வேலை செய்ய முடியாமல் இருந்தது. இப்போது என்னால் முடிந்தவரை எளிமையாக சொல்லியிருக்கிறேன். ஆனால் தேவன் அவர்களுக்கு பிள்ளை கொடுப்பதாக வாக்கு பண்ணியிருந்தார். அற்புதம் நடந்தால் தான் அது நிறைவேறும். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அற்புதம் நடக்கும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரா? சரி, எனக்கும் செய்திருக்கிறார். அதன் பின்பு அவர்கள் 10 வருடம் காத்திருந்தார்கள். தங்களுக்கு சொந்தமாக குழந்தை பிறக்கும் என்று நம்பியிருந்தார்கள். 10 வருடமாகியும் சாரைக்கு குழந்தை உருவாகவில்லை. 10 வருடமோ அல்லது அதற்கு மேலோ எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் என்று காத்திருக்கிறீர்கள்? ஆமேன். அது எப்போதென்று தேவன் சொன்னால் நன்றாக இருக்கும் இல்லையா? ஓ, அது நடக்காது. அவர் நிச்சயமாக சொல்ல மாட்டார். உங்களை எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு அவர் இழுப்பார். ஆனால் அவர் நம்மை திராணிக்கு மேலாக சோதிக்காமல் இருப்பதற்காக நன்றி. உடனே செய்யாவிட்டாலும் காலதாமதமாக்க மாட்டார். ஆதியாகமம் 16:16, ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகி ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமைப்பேன் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாத படிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடை சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். இப்போது கணவர்களே, நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் உங்கள் மனைவி சொல்வதை கேளுங்கள். ஆனால் சாரா இப்படி சொல்லும்போது ஆபிராம் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இங்க பாருமா, இது உனக்கே நல்லா இருக்கா? எந்த ஒரு பெண்ணாவது தன் கணவனை இன்னொரு பெண்ணுக்கு விட்டு கொடுத்து அவளை அவருக்கு மனைவி ஆக்குவாளா? அப்படி செய்தால் அது நடைமுறைக்கு ஒத்து வருமா? ஆனால் வெளிப்படையாக சொல்கிறேன், இதை காட்டிலும் அதிக விஷயங்கள் அக்காலத்தில் அந்த கலாச்சாரத்தில் நடந்தன. அதாவது, பிள்ளை இல்லாத ஒரு பெண் தன்னுடைய வேலைக்கார பெண் மூலம் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது அப்போதெல்லாம் யாரும் கேள்விப்படாத ஒரு விஷயம் கிடையாது. ஆனாலும் இவள் எடுத்தது ஒரு மோசமான முடிவு. ஏனென்றால் இது ஒருபோதும் உதவாது. ஆபிராம் கானான் தேசத்தில் 10 குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடை சேர்ந்த போது, இதற்கு என்ன அர்த்தம் என்று நமக்கு தெரியும். அவன் ஆகாரோடை சேர்ந்த போது அவன் அவளுடைய கூடாரத்திற்குள் நுழைவதை பார்க்க வேடிக்கையாக இருந்திருக்கும். அவள் கர்ப்பம் தரித்திருந்தாள். இங்கே இப்போதுதான் பிரச்சனை வருகிறது. அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இதுவரை இந்த பெண் ஒரு வேலைக்காரியாக இருந்தாள், நல்ல பெண்ணாக இருந்தாள், நல்ல அடிமை பெண்ணாக இருந்தாள். ஆனால் இப்போது அவளுக்கு மேட்டிமை வந்துவிட்டது. அதனால் அவள், நான் கர்ப்பமாயிட்டேன், உனக்கு கிடைக்கல. அடுத்து என்ன தெரியுமா? ஆபிராம் என்னைத்தான் அதிகமாக நேசிக்க போகிறார். இப்படி அவள் சொல்லியிருக்க மாட்டாள், ஆனால் அதுதான் நோக்கம். சாரா இப்போது என்ன செய்வாள்? ஓ, என்ன இப்படி ஆயிடுச்சு, இப்படித்தான் என்று நாமும் கூட இருக்கிறோம். இப்போது அவளுக்கு தான் போட்ட மாம்சத்தின் திட்டத்துடைய முடிவு பிடிக்கவில்லை. அப்போது சாரா ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். இதை கேளுங்கள், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். இப்போது வழக்கமாக எல்லா ஆண்களும் செய்வது போலதான் செய்கிறார். அவர் சொல்கிறார், இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்போது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். இவர்கள் ஒரு முட்டாள்தனமான திட்டம் தீட்டியதால் அது கடைசியில் தோல்வியில் முடிந்தது. இதுதான் மாம்சத்தின் கிரியைகள். இதனால் இயற்கையாகவே அவர்களுக்கு என்ன நடந்திருக்கும், விரக்தியாகி இருப்பார்கள். வாட்ச்மேன் நீயின் புத்தகத்தில் நான் ஒரு அருமையான விஷயத்தை படித்தேன். அதை நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். அவர் எளிமையாக இப்படி சொல்கிறார், நீங்கள் கவனமாக கேளுங்கள். மனிதன் தான் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் அவன்தான் பொறுப்பேற்க வேண்டும். நாம் கட்டாயமாக நமது செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும். மேலும் நமது பிரச்சனைகளுக்காக மற்றவர் மேல் பழி போடக்கூடாது. நீங்க இதை விரும்புறீங்களான்னு உங்களுக்கே தெரியல, ஆனா எனக்கு தெரியும். நீங்க கைத்தட்டுறதை வச்சே என்னால அதை சொல்லிட முடியும். இதை எந்த அளவுக்கு நீங்க ஏத்துக்கிறீங்க, ஏத்துக்கலன்னு நான் மீண்டும் சொல்கிறேன், நாம் செய்யும் செயல்களுக்கு மற்றவர்கள் மேல் பழி போடக்கூடாது. இதன் அடிப்படை அர்த்தம், அவர்களுக்கு பிள்ளை பிறந்தது, ஆனால் அதாவது மீண்டும் ஒரு 10 வருடம் கஷ்டப்பட்டார்கள். அதன் பிறகு கடைசியாக, அதாவது ஒரு வழியாக, தேவனின் வாக்குப்படி அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. எனவே மாம்சத்தின் கிரியைகள் விரக்தியை கொண்டு வருவதை தவிர வேறு ஒன்றையும் செய்யாது. இங்கே தேவன் பவுலை அழைத்த போது வேதம் சொல்கிறது, அவர் உடனடியாக மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணவில்லை. ஆனால் அவர் 3 வருடங்கள் அரபி தேசத்தில் மறைந்திருந்தார். இவர் ஒரு புத்திசாலியான மனிதர். இந்த மனிதர் தான் ஒரு காலத்தில் சபைகளை துன்புறுத்தி வந்தார், சந்தோஷமாக கிறிஸ்தவர்களை சிறையில் அடைத்து வந்தார். அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்படுவதை வேடிக்கை பார்த்து பல காரியங்களில் ஈடுபட்டார். இவர் கிறிஸ்தவத்தை வெறுத்தவர். இவர் பொறாமை கொண்ட ஒரு யூத பரிசேயர். ஆனால் ஒரு விஷயம், கேட்பதற்கு இவை தவறாக இருக்கலாம், இவர் இருதயமோ சரியாக இருந்தது. அவர் உண்மையில் தேவனை நேசித்ததால் தான் அவர் தான் சரியானதை செய்கிறோம் என்று நினைத்து கொண்டு அப்படி செய்தார். இதனால் அவர் சொல்கிறார், அவருக்கு புத்தி இல்லாததால் தேவன் அவருக்கு கிருபையை அளித்தார் என்று. ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு தவறு செய்கிறீர்கள், ஆனால் அது தவறு என்று உங்களுக்கு தெரியவில்லை. அதே சமயம் ஒருவர் தவறு என்று தெரிந்தும் அதை விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அவரை விட உங்களுக்கு அதிக கிருபை கிடைக்கும். அதனால்தான் நான் சொல்வதை கவனமாய் கேளுங்கள். ஒவ்வொரு முறை நீங்கள் ஆலயத்திற்கு போகும்போதும், ஒவ்வொரு முறை நீங்கள் வேத வார்த்தையை கேட்கும் போதும், வேண்டுமென்றே நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கும் காரியங்களுக்கு அது ஆபத்தை உண்டாக்குகிறது. ஏனென்றால் நீங்கள் நிறைய சத்தியத்தை கேட்டு விட்டீர்கள், இனிமேல் உங்களால் எதுவும் சொல்ல முடியாது. ஓ, எனக்கு எதுவும் தெரியாது. ஓ, இஸ்ரவேல் ஜனங்கள் 23,000 பேர் ஒரே நாளில் செத்து மடிந்தார்கள். அதன் பிறகுதான் சொன்னார்கள், நாங்கள் பாவம் செஞ்சிட்டோமோ. நாமும் பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி தவித்த பிறகுதான் சொல்வோம், என்னது இது, நான் தேவன் காட்டின வழியில இதை செஞ்சிருக்கலாம்னு தோணுது. கலாத்தியர் 2 அதிகாரம் இதை வாசிப்போம். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்ணபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். இங்கேதான் பவுல் தேவனை சந்தித்தார். இங்குள்ள தமஸ்கு சாலையில் தான் இவருக்கும் தேவனுக்கும் ஒரு அற்புதமான சந்திப்பு நடந்தது. இயேசு இவரிடம் கேட்டார், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ ஏன் என்னை எதிர்த்து நிற்கிறாய் என்று. உடனே பவுல் புத்திசாலித்தனமாய், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். கவனியுங்கள், தேவன் உங்களுக்கு எதிர்ப்படும் போது நீங்கள் இப்படி கேட்கவே அவர் எதிர்பார்க்கிறார், தேவனே, இதை நான் உன் வழியில் செய்யாமல் போயிருந்தால் என்னை மன்னியும், இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள விரும்பினால் தேவன் உங்களோடு சேர்ந்து வேலை செய்வார். சொல்வதை கேட்கிறீர்களா? நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள விரும்பினால் தேவன் உங்களோடு கூட இணைந்து கொள்வார். நீங்கள் எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எத்தனை முறை தோற்றிருந்தாலும் கவலை இல்லை, எத்தனை முறை நீங்கள் படுகொலையில் விழுந்திருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் தேவனை பிரியப்படுத்த நினைத்தால் அவர் உங்களை நிச்சயம் விட்டுக் கொடுக்க மாட்டார், நீங்களும் அவரை விட்டுக் கொடுக்க கூடாது. மூன்று வருடங்கள் கழித்து அவர் எருசலேமுக்கு போய் பேதுருவுடன் 15 நாட்கள் தங்கியிருந்தார். அதன் பிறகு மீண்டும் 14 வருடங்கள் அவர் காணாமல் போய்விட்டார். ஆனால் அப்போது அவர் எதுவும் செய்யவில்லை என்று நினைக்கக்கூடாது. அவர் என்ன செய்தார் என்பதை குறித்து வேதம் நமக்கு எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவர் மனிதனுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்க்கவில்லை என்பது மட்டும் தெளிவாகிறது. உண்மை என்னவென்றால், அவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து மற்றவர்கள் கருத்துக்களை கேட்டு அதனால் பாதிக்கப்பட அவர் விரும்பவில்லை. அதனால் அவர் தனியாக தேவனோடு பயணித்தார். இதனால் தேவன் அவருக்கு சொன்னதை செய்வதற்கு அவருக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. அவர் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அடித்தளமும் கிடைத்தது. இப்போது தேவன் என்னை முதன் முதலில் இந்த ஊழியத்துக்கு அழைத்ததை நினைவு கூறுகிறேன். மற்றவர்களோடு கலந்து கொள்ள நான் எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்தேன். அவர்கள் எல்லோரும் பிரசங்கியார்கள். அது மட்டுமல்ல, பெரிய ஊழியம் வைத்திருந்தவர்கள், எனக்கும் ஒரு பெரிய தரிசனம் இருந்தது. நான் அவர்களோடு பேச நேரம் கேட்பேன், அவைகளெல்லாம் பிறகு ரத்து செய்யப்படும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று யாராவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நான் செய்து வந்ததை எப்படி செய்ய வேண்டும் என்று யாராவது சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். இப்படி பல முறை நான் நடந்து கொண்டேன். கடைசியாகத்தான் தேவன் பேசினார். அவர் சொன்னார், நீ என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்வதை நான் விரும்பவில்லை, நீ செய்ய வேண்டியதை நான் சொல்ல வேண்டும். நீங்கள் யாரோ ஒருவர் போல் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை, நீங்கள் நீங்களாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்பினார், அதுவும் ஒரிஜினலாக. ஆமென். அதனால் நான் எப்போதும் மற்ற யாரை போலவும் இருக்க மாட்டேன். அதற்காக நான், அதாவது ஊழியத்தில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நான் எப்போதும் அவர்களிடம் வேரூன்றி இருக்க மாட்டேன். நான் செய்யும் ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர்களிடம் நான் ஒப்புதல் கேட்டுக்கொண்டிருந்தால் பிறகு நான் தேவன் என்னை அழைத்த அழைப்பை விட்டுவிட்டு ஓரங்கட்டப்பட்டு விடுவேன். நான் தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்வேன். சரி, இங்கே பவுல் சொல்கிறார், எனக்கு அவர்கள் ஒப்புதல் தேவையில்லை என்று. அது ஏன் தெரியுமா? ஏனென்றால் நீங்கள் உண்மையில் தேவனுடைய சத்தம் கேட்டிருந்தால், தேவன் உங்களிடம் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால், தேவன் நிச்சயம் ஒன்றை சொல்லியிருப்பார், ஒன்றை செய்ய சொல்லி அழைத்திருப்பார். அது சரியா என்று எல்லோரும் உங்களை ஆமோதிக்க தேவையில்லை. ஆமென். நான் இங்கே மற்றவர் சொல்வதை கேட்கவே கூடாது என்று சொல்லவில்லை. வேதம் சொல்கிறது, அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று. நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னிடம் வந்தால் நான் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பேன். அதாவது, நீங்கள் மதிக்கும் 25 வல்லமையான விசுவாசிகள், நீங்கள் போகும் பாதை தவறானது என்று சொன்னால் நீங்கள் இன்னொரு 14 வருடங்கள் தனியாக சென்று ஜெபிக்க தயாராக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் இன்னும் உங்களில் எத்தனை பேர் இப்படி இருக்கின்றீர்கள்? மற்றவர்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று அப்படி இருந்தால் தேவன் அழைத்த அழைப்பின்படி உங்கள் வாழ்க்கை முடிவடையாது, உங்களால் நிச்சயமாக முடியாது. அதனால் நீங்கள் ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும். ஒரு சில நண்பர்கள் அல்லது ஒரு சில மனிதர்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இழக்க தயாராக இருக்க வேண்டும். மேலும் இதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவைப்பட்டால் மண்வெட்டியை எடுங்கள், ஏனென்றால் உங்களுக்கு தேவை தேவன், மற்ற மனிதர்கள் அல்ல. புரிகிறதா? புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறேன், ஒவ்வொரு முறை நீங்கள் ஒரு சரியான முடிவை தேவனுக்காக எடுக்கும் போது உங்களுக்கு பிடிக்காததை பிசாசு கொண்டு வருவான். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். கலாத்தியர் 2:2. நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாத படிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். 5 எனக்கு பிடித்தது. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அக்கறை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. வேறு விதமாய் பார்த்தால் பவுலிங் என்ன சொல்ல வருகிறார்? உன் அந்தஸ்தை குறித்து எனக்கு கவலை இல்லை, உன் பட்டத்தை குறித்தும் எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் நேர்மையற்ற முறையில் கவனிக்காமல் இருந்துவிட்டு பிறகு ஒரு சபையில் உள்ள 10 முக்கியமான நபர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டால் அதற்கு பெயர் ஒரு குழு. ஒன்று சொல்கிறேன், அது உங்களுடைய மதிப்பை எந்த விதத்திலாவது கூட்டுமா? நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மட்டுமே நமக்கு மதிப்பு உண்டாகும். சில நேரங்களில் தேவன் நம் வாழ்க்கையில் நமக்கு ஒத்துவராத சில இடங்களுக்கு நம்மை கொண்டு செல்வார். ஆனால் அது நமக்கு நல்லதுதான். ஏன் நல்லது தெரியுமா? அப்படிப்பட்ட இடங்களில் இருந்துதான் நமக்கு சில சிறந்த ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி உண்டாகும். ஒன்று, நம்மை காயப்படுத்தி கொண்டிருக்கும் போதும் தொடர்ந்து நாம் அதை செய்து கொண்டே இருந்தால் நாம் வளர்கிறோம் என்ற அர்த்தம். அது நம்மை காயப்படுத்தவில்லை என்றால் நாம் ஏற்கனவே அடைந்த வளர்ச்சியை அனுபவிக்கிறோம் என்ற அர்த்தம்.
இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.